நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் காலாவதியாகும் சூழல் இருந்த நிலையில் பாகிஸ்தானின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த கால அளவும் தெரிவிக்கப்படாத நிலையில் அமெரிக்கா ஈரான் போர் விவகாரத்தில் போர் முடிவுக்கு வருமா என்ற நிச்சயத்தன்மையற்ற சூழல் நிலவுகிறது. பாகிஸ்தானின் பேச்சுவார்த்தை முயற்சிகளை வரவேற்பதாக ஈரான் கூறியுள்ள போதிலும் டிரம்பின் அறிவிப்பு குறித்து எவ்வித கருத்தையும் ஈரான் தரப்பு குறிப்பிடவில்லை. இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை ஹார்மோஸ் நீரிணையில் மூன்றாவது கப்பலை தாக்கியதாக ஈரான் சார்பு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலையற்ற போர் நிறுத்தத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஹார்மோஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை பதிக்கும் எந்த ஒரு ஈரானிய படகையும் சுட்டு அழிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையிலிருந்து வெடிப்பொருட்களை அகற்றுவதற்கான தனது முயற்சிகளை அமெரிக்க படை தீவிரப்படுத்தும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் தயாராக உள்ளது என கூறியிருக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானை கற்காலத்திற்கு மீண்டும் கொண்டு செல்ல அமெரிக்காவின் சம்மதத்திற்காக இஸ்ரேல் காத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவிடமிருந்து ஒரு பச்சை சமிகைக்காக காத்திருக்கிறோம் என கூறியிருக்கும் இஸ்ரேல் காட்ஸ் கமேனி வம்சத்தை முழுமையாக ஒழிப்பதற்கும் கூடுதலாக முக்கிய எரிசக்தி மற்றும் மின்சார வசதிகளை அளித்து ஈரானின் தேசிய பொருளாதார உள்கட்டமைப்பை சிதைப்பதன் மூலம் ஈரானை இரண்டு காலத்திற்கும் கற்காலத்திற்கும் மீண்டும் கொண்டு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொத்தபா கமேனி, அவரது தந்தையும் முன்னாள் உச்ச தலைவருமான அலி கமேனியை கொன்ற அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் படுகாயமடைந்த போதிலும் மன ரீதியாக தெளிவாக இருக்கிறார் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தனது தந்தைக்கு பிறகு உச்ச தலைவராக பதவியேற்ற கமேனி எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வரும் சூழலில் பொது வழியில் இதுவரை தோன்றவில்லை. இதனால் அவரது உடல்நிலை குறித்தும் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்பது குறித்தும் பல அனுமானங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவை ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் அமெரிக்காவில் ஒரு புதிய சுற்று பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களில் காலாவதியாகவிருக்கும் போர் நிறுத்தத்தை ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பது தொடர்பில் கோரிக்கை விடுக்க லெபனான் திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போரில் ஈரான் மற்றும் லெபனானில் 9,000 பேர் கொல்லப்பட்டதுடன் உலக பொருளாதாரத்தையும் உலகின் எரிபொருள் தேவையையும் இக்கட்டான சூழலுக்குள் இந்த போர் தள்ளியிருக்கிறது. சர்வதேச எரிசக்தி முகமையின் நிர்வாக இயக்குனர் பாத்திக் பிரோலின் கூற்றுப்படி உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய எரிசக்தி பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடியில் ஈரான் போரின் தாக்கம் குறித்து பேசியிருக்கும் எரிசக்தி முகமையின் இயக்குனர் பிரோல், நாம் இதுவரை ஒரு நாளைக்கு 13 மில்லியன் பீப்பா எண்ணெயை இழந்து வருவதாக கூறியிருக்கிறார். சீனாவின் தூண்டுதலின் பேரில் பல ஆப்பிரிக்க நாடுகள் தைவான் அதிபருக்கான வான்வெளி பயண அனுமதிகளை ரத்து செய்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளது என்றும் இந்த சம்பவம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பை தவறாக பயன்படுத்தும் செயல் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் கருத்தை நிராகரித்திருக்கும் சீனா தைவான் பிரச்சனையை பயன்படுத்தி சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கோ ஜியாகுன் கூறியிருக்கிறார். எஸ்வாட்டினியா நாட்டுக்கான பயணத்தை தைவான் அதிபர் திட்டமிட்டிருந்த நிலையில் செஷல்ஸ், மொரீஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் ஆகிய நாடுகள் தைவான் அதிபரின் விமானங்களுக்கான பயண அனுமதிகளை ஒருதலை பட்சமாக ரத்து செய்துவிட்டதாக தைவான் தரப்பு கூறியிருக்கிறது. வான்வெளி அணுகல் மறுக்கப்பட்டதன் காரணமாக தைவான் அதிபர் தனது முழு வெளிநாட்டு பயணத்தையும் ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவது இதுவே முதல் முறையாகும். சர்வதேச அளவிலான தைவானின் ராஜதந்திர உறவுகளை முடக்கும் வகையிலான சீனாவின் புதிய யுத்தி இது என்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடர்டே பதவியில் இருந்தபோது செயல்படுத்திய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்திருக்கின்றனர். முதலில் தெற்கு பிலிப்பைன்ஸ் நகரமான டாவோவின் மேயராகவும் பின்னர் அதிபராகவும் இருந்தபோது டஜன் கணக்கான கொலைகளுக்கு பொறுப்பானவர் என்று நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஒருமனதாக கண்டறிந்திருக்கிறது. 2016 முதல் 2022 வரை அதிபராக இருந்த டுடர்டே கடந்த ஆண்டு பிலிப்பைன்ஸில் கைது செய்யப்பட்டு சர்வதேச நீதிமன்றம் அமைந்துள்ள ஹேக்கிற்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார். அதே சமயம் முன்னாள் அதிபர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். 2016 ஆண்டு முதல் டுடர்டேவின் கட்டளைப்படி பணம் தருவதாக அளித்த வாக்குறுதியாலோ அல்லது தாங்கள் குறிவைக்கப்படாமல் இருப்பதற்காகவோ காவல்துறையினரும் கொலை கும்பலும் பல கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவரது பதவி காலத்தில் நிகழ்ந்த இறப்பு எண்ணிக்கை குறித்த மதிப்பீடுகளை பொறுத்த மட்டில் பிலிப்பைன்ஸ் காவல்துறை கணக்குப்படி 6,000 மனிதுரிமை அமைப்புகளின் கூற்றுப்படி சுமார் 30,000 இறப்புகள் வரை நிகழ்ந்திருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக வெனிசுலாவுக்கு பயணமாகும் கொலம்பிய அதிபர் கஸ்தவோ பெட்ரோ வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார். வெனிசுலாவின் எரிவாயுவை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கொலம்பியா இரு தென் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான எரிவாயு குழாய் திட்டத்தை மீண்டும் தொடங்குவது உட்பட வெனிசுலாவின் மின்சார திட்டங்கள் மற்றும் இயற்கை எரிவாயு திட்டங்களில் முதலீடு செய்வதற்காக அண்மையில் அமெரிக்காவின் தடைகளிலிருந்து விலக்க கோரியிருந்தது. இது மட்டுமின்றி இரு நாட்டு தலைவர்களும் எல்லைகளில் உள்ள சட்டவிரோத ஆயுத குழுக்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தை ஆலோசிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வறட்சியின் காரணமாக சோமாலியாவில் சுமார் 65 லட்சம் மக்கள் கடுமையான பட்டினியை எதிர்கொண்டுள்ளதாக சோமாலிய அரசாங்கமும் ஐநா சபையும் தெரிவித்துள்ளன. புதிய நிதி உதவி இல்லாவிட்டால் ஏப்ரல் மாதத்திற்குள் உணவு உதவி முற்றிலும் தடைபடும் என ஐநாவின் உணவு முகமை எச்சரித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களில் 1/3 அதிகமானோர் குழந்தைகள் என்றும் இந்த நெருக்கடியால் 1,000,000+ மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சோமாலிய அரசாங்கம் மற்றும் ஐநாவின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக மழைப்பொழிவு பொய்த்ததை தொடர்ந்து கடந்த நவம்பரில் தேசிய வறட்சி அவசர நிலையை சோமாலியா அறிவித்திருந்தது. கடுமையாக உயர்ந்துள்ள தண்ணீர் விலை, குறைந்த அளவிலான உணவுப் பொருட்கள், செத்து முடியும் கால்நடைகள் மற்றும் மிக குறைவான மனிதாபிமான நிதி ஆகியவற்றால் வறட்சி நிலை மேலும் தீவிரமடைந்துள்ளது என சோமாலியாவுக்கான ஐநாவின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் கேன்வே தெரிவித்திருக்கிறார். இந்த நிலை தொடர்பில் அறிக்கை வெளியிட்ட ஐநா உலக உணவு திட்டம் கடுமையான பசியால் வாடுபவர்களின் எண்ணிக்கை 44 லட்சம் என மதிப்பிட்டதுடன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 22 லட்சம் பேருக்கு உதவி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 6 லட்சம் மக்களுக்கே உதவும் நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஐநாவின் கூற்றுப்படி சோமாலியாவில் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 18 லட்சம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்தான சூழலில் உள்ளனர். எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் கூற்றுப்படி 33 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதன் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். இதனால் ஏற்கனவே குறைவாக உள்ள வளங்கள் மற்றும் அடிப்படை சேவைகளுக்கு மேலும் கடுமையான இடர்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை காரணமாக 38 லட்சத்திற்கும் அதிகமான சோமாலியர்கள் தற்போது இடம்பெயர்ந்துள்ளனர். இது மொத்த மக்கள் தொகையில் 22% ஆகும். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.